بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி ஈமானிய பார்வையில் ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்றுதான், பொதுவாக எல்லா காலங்களிலும் ஓரளவு கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்றுதான், உண்மையில் இருக்கக்கூடியவர்கள், இறைவனை நம்பியவர்கள் இந்த உலக ரீதியாக இரண்டாம் நிலையிலும், ஈமானை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் அல்லது நேர்மைக்கு எதிரானவர்கள், உண்மைக்கு எதிரானவர்கள் உயர்ந்த நிலையிலும் இருப்பதற்கான காரணம் என்ன, இது போன்ற நிலைகள் ஏற்படுவதன் பின்னணி என்ன என்கின்ற ஒரு கேள்வி பொதுவாக நிறைய சகோதரர்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆங்காங்கே அதற்கு ஒவ்வொரு விளக்கங்களை நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட, குர்ஆனும் சுன்னாவும் இதற்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஒரு முழுமையான தெளிவு அதிகமானவரிடத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலாவுடைய உதவி பற்றிய இறைவனது நிர்வாகம் என்ன என்பதை பற்றி விளங்கப்படுத்துவதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். இறைவனது உதவி, இறைவனது உதவி பற்றி இறைவன் எப்படி நிர்வகிக்கிறான், எப்படி இறைவன் உதவி செய்கிறான், இறைவன் இந்த உலகத்திலே அநியாயத்துக்கு நீதிக்கும் இடையில் இறைவனது நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவான பார்வை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு மும்மினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈமானின் ஊடாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இறைவனை நம்பி குர்ஆனையும் சுன்னாவையும் படித்திருந்தால் அதன் ஊடாகத்தான் எல்லா பிரச்சனைகளையும் அவன் அணுக வேண்டும். அது அல்லாமல் சில பொழுதுகளில் தத்துவ ரீதியான சிந்தனைகள், லொஜிக்கலான சிந்தனைகள் இருக்கும், ஆனால் எல்லா இடங்களிலும் அது சரியாக அமைந்து விடுவது கிடையாது. மாற்றமாக நாம் எதை நினைக்கிறோமோ, எதை தீர்மானிக்கிறோமோ அதற்கு மாற்றமானதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே எப்பொழுது எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் கூட குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்கின்ற பார்வையோடு அதை அணுகுவது எங்களுக்கு பல வகையில் என்ன செய்யும், எங்களுக்கு சரியான வழிகாட்டல் கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக பாத்திலில் உள்ளவர்கள், அதாவது நேர்மையில் இல்லாதவர்கள், உண்மையில் இல்லாதவர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம். இறை நிராகரிப்பு என்று எடுத்துக்கொண்டால் காபிர்கள், கொள்கைக்கு முரண் அல்லது அதாவது மார்க்கத்துக்கு முரண் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களது உண்மை நிலைநாட்ட என்ன கையாள வேண்டும், அறிவுபூர்வமான வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும், குர்ஆனிலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும், ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும், கேள்வி ஞானத்தினூடாக சரியான நியாயத்தை எடுத்து நிரூபிக்க முன்வர வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொன்னால், மக்களிடத்திலாக இருந்தாலும் சரி, எங்களுக்கும் சில பொழுதுகளில் அப்படி சிதைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலாக இருந்தாலும் சரி, எங்களை பார்த்தீர்களா, நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா, வசதியை உதாரணமாக காட்டுவார்கள், எங்களோட வசதியை பார்த்தீர்களா, நாங்கள் எவ்வளோ தரத்தில் இருக்கிறோம், எவ்வளோ அந்தஸ்தில் இருக்கிறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எடுத்தால் உங்கள்கிட்ட தான் என்ன செய்யுது, நிறைய பிரச்சனை இருக்கிறது, உங்களிடத்தில் நிம்மதி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, வளம் கிடையாது, தரம் கிடையாது, இப்படி சொல்லக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். வெறும் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, சில பொழுதுகளில் அதாவது அற்புதங்கள், அற்புதமாக உலகத்தில் சில விஷயங்கள் நடக்கும், ஆச்சரியமான சில நிகழ்வுகள் நடக்கும், அதை வைத்து என்ன செய்வார்கள், பார்த்தீர்களா. இப்போ உதாரணமாக இந்த சுனாமி வந்துட்டு போச்சே, சுனாமி வந்துட்டு போன நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தவ ஆலயங்கள் அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க, தர்காக்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க, அதே போல் கோவில்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கடலோரத்தில் ஒரு கோவில் இருக்கும், 10 கோவிலில் ஒரு கோவில் காப்பாற்றப்படும், 9 போயிரும். அதே போல் தர்காக்கள் ஒரு 10 9 போயிரும், ஒன்று என்ன செய்யும், நிற்கும். இது மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று நிற்குமா, பார்த்தீர்களா. அற்புதத்தின் காரணமாக இவ்வளவு அழிந்தும் கூட சூழ உள்ள எல்லாமே என்ன செஞ்சுட்டு அழிந்து விட்டது. ஆனால் எது அழியல? இந்த தர்கா என்ன செய்யவில்லை, அழியவில்லை அப்படி என்று சொல்லி வாதத்தை எடுத்து வைத்த நீங்க பார்க்கலாம். அப்படி சர்ச்சுகள் என்ன செய்தன, வாதங்களை எடுத்து வைத்ததை பார்க்கலாம். சிலர் மசூதிகள் நின்றதுக்கு, பள்ளி வாயில்கள் நின்றதுக்கு ஆதாரமாக பார்த்தீர்கள், அது இறைவனுடைய இடம் என்றதுனால அப்படி நடந்தது அப்படி என்று சொல்வார்கள். அதே போல எல்லாம் எரிஞ்சிருக்கும், குர்ஆன் மட்டும் என்ன செஞ்சிருக்காது, ஒரு இடத்துல எரிஞ்சிருக்காது. எரிஞ்ச குர்ஆன் விளங்காதே, எரியாத குர்ஆன் என்ன செய்யும், காட்டப்படும். பார்த்தீர்களா, ஒரு குர்ஆன் எரியவில்லை, எனவே குர்ஆன் உண்மையில் தான் இருக்கிறது. இதே ஸ்டைல் அவன் என்ன செய்யறான், வைக்கிறான். ஒரு பைபிள் எரியாம இருக்குமா இல்லையா, எரியாம இருக்கும். எதெல்லாம் எரியாம இருக்கும் என்று யோசிச்சா அது போயிரும். ஆனா பைபிள் எரியவில்லை என்று காட்டுற நேரத்தில் எங்களுக்கு அது மட்டும் தான் விளங்கும், அந்த நேரத்தில் அது மட்டும் தான், பைபிள் எரியல தானே. அப்ப பார்த்தீர்கள் அதுல உண்மை இருக்க போய் தான் என்ன செய்யல, எரியவில்லை என்று அற்புதங்களை காட்டுறவங்களை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது போல அநியாயக்காரர்களாக இருந்துவிட்டு மக்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு, வாழ்க்கையில உள்ள மக்களுக்கு அநியாயம், சமூகத்துக்கு அநியாயம் செய்துவிட்டு ஆட்சியாளர்கள், அதே போல குடும்பத்தில் என்ன செய்வார்கள், வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு அநியாயம் செய்துவிட்டு, சமூகத்தில் ஏழைகளுக்கு அநியாயம் செய்துவிட்டு பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு, நம்ம உண்மையில இருக்கிறோம் இடத்துக்கு ஏதாவது ஆதாரமாக காட்டுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீ தான் என்ன செய்யறாய், உண்மையிலே நான் அநியாயக்காரனாக இருந்தேன், எனக்கு தண்டனை என்ன செய்திருக்கும், ஏற்கனவே வந்திருக்கும், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனது ஆட்சி இன்னும் வளர்ந்து கொண்டு தான் என்ன செய்து போகுது. ஆனால் ஆளப்படுகின்ற நீ, பிரிக்கப்பட்ட நீ, அநியாயமிழைக்கப்பட்ட சொல்லக்கூடிய நீ, உனக்கு என்ன செய்யலை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. அப்படி சில நிகழ்வுகளை உதாரணமாக சொல்வதை பார்க்கலாம். சிலர் சர்வசாதாரணமாக, இது ஒரு நான்காவது உதாரணம், பல உதாரணங்களை சொல்லலாம். இந்த இபாதத்து பாருங்க, நீங்க சாதாரணமாக நீங்க பேசக்கூடிய சில சகோதர சொல்லியிருப்பீங்க, நீங்க அஞ்சு நேரம் பள்ளிக்கு போயிட்டு இருப்பீங்க, பிசினஸும் பண்ணுவீங்க, பள்ளிக்கும் போவீங்க, அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு சகோதரர் அழைச்சி நீங்களும் பள்ளிக்கு வந்துருங்களேன், நான் வரணும், நான் தான், எனக்கு எல்லாம் எல்லாம் தந்திக்கிறானே, திருப்பியே தொழணும், நீங்க தான் தொழணும், ஏன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, அதனால கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், தொழணும். அப்படின்னா என்ன சொன்னா, இல்லாதவன் தான் தொழணும், உள்ளவன் தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எனக்கு எந்த குறை இறைவன் என்ன செய்யல வைக்கல, நான் ஏன் தொழணும், நீங்க கட்டாயம் தொழணும், ஏன்னா உங்களுக்கு எதுவும் இல்லை, தொழுது தொழுது கேளுங்க. அப்படின்னா கிடைச்ச போற என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல பேசக்கூடியவர்கள் நீங்க எல்லாம் பார்க்கலாம். அது போல நான் தொழுது என்ன பலனை கண்டு போனால், நான் தொழுது 10 வருஷமா தொழுது, எந்த மாற்றம் என் வாழ்க்கையில் என்ன செய்யல வரல, அதனால நான் தொழுக என்ன செய்து விட்டேன், விட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்கலாம். இப்ப இவர்களுடைய அளவுகோல் என்ன, இந்த சொல்ல நான் ஒரு சில உதாரணங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். இவர்களுடைய அளவுகோல் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எது சரி எது பிழை என்பதற்கு அவர்கள் வைத்த ஒரே ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா, அற்புதமாக நடக்கிறது, வசதியாக வாழ்றது, நிம்மதியாக இருக்கிறது, மாற்றங்கள் நடக்காம இருக்கிறது, ஒரு ஒரு அதாவது எந்த விதமான நிலை இல்லாமல், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தொடர்ச்சியாக போறது, இதுதான் அவர்கள் சரியில் இருப்பதற்கு அல்லது உண்மையில் இருப்பதற்கு அல்லது நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆதாரமாக என்ன செய்யறாங்க, அல்லது நீதியாக வாழ்றதுக்கு ஆதாரமாக சொல்லுவது நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில காண்றோமா இல்லையா, நிறைய காண்றோம். இதைத்தான் ஆதாரமாக சொல்வார்கள். சில பொழுதுகளில் இன்றைய இப்போ நம்ம இந்த கம்பெனிஸில் வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் அநியாயம் செஞ்சிருப்பார், அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எவனுக்கு அநியாயம் செய்யப்பட்டு அவன் அடுத்த நாள் விலக்கப்பட்டுருவான், அநியாயம் செஞ்சவன் மேலிடத்துக்கு போயிடுறான், அநியாயம் செய்யப்பட்டவன் விலக்கப்பட்டு விடுகிறான். இப்போ இவன் என்ன யோசிக்கிறான், இவன் கூட அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறான், அவன் கூட என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், இறைவன் வந்து இந்த வந்து அடுத்த மாதம் காட்டிடுவான் போல இருக்குது, அதுக்கு அடுத்த மாதம் காட்டிடுவான், ஒரு வருஷம் பார்க்குறான், 2 வருஷம் பார்க்குறான், 3 வருஷம் பார்க்குறான், அவன்ட பதவி அடுத்த பதவி அடுத்த பதவின்னு மேலுக்கு தான் என்ன செய்கிறான், அவன் போகிறான். இதனால் இவன்ட சிந்தனை என்ன ஆகும் தெரியுமா, நானும் அநியாயம் செய்யணும், நானும் முன்னேறணும் அப்படின்னு அவன் இன்னொரு ரூட்டை என்ன, இதுக்கு பிறகு நீதி நியாயம் நேர்மை எதையும் பார்க்கக்கூடாதுண்டு கைவிட்டு உழைக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் ஹலாலாக இருந்திருப்பாங்க, முறைப்பட்டு இருந்திருப்பார்கள், நேர்மையாக இருந்து பார்த்துருப்பாங்க, எல்லாரும் அநியாயம் செஞ்சுட்டு போயிருப்பான், மார்க்கெட்டில் நேர்மையாக இருந்தால் பெரும்பாலும் என்ன நடக்கும், அநியாயம் செஞ்சுட்டு போயிருப்பான், எல்லாரும் ஏமாற்றி எல்லோரும் ஏமாற்றி கொண்டு போகக்கூடிய பல நிலைகளை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, கண்டிருப்பீங்க. இறுதியாக என்ன நடக்கும், கடைசியான மனநிலை எப்படி ஆகிருமெண்டா, அவன் முடிவெடுப்பான், என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி, எவனை கீழே போட்டாலும் சரி, நான் முன்னேறணும், நான் என்ன செய்யணும், நான் முன்னேறணும், நான் ஒரு இலக்கை அடைய வேண்டும். அவர்களோடு பேசின விளங்க என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா, நாங்களும் ஆரம்பத்தில் ஹலால் ஹராமெல்லாம் பார்த்தோம்தான், மார்க்கெட்டுக்கு வந்தா உங்களுக்கு விளங்கும், நம்ம எந்த நிலைக்கு மாறுவோம்ன்றது விளங்கும். சில மௌலவிமார்கள், இது வந்து இப்ப நான் சொன்ன உலகத்துறை, மார்க்கத்துறையில கொஞ்சம் பேர் எடுங்க, மார்க்கத்துல ஏன் நீங்க நேர்மையா சொல்றீங்கல்ல, உண்மையை சொல்றீங்கல்ல, தீன சுமந்திக்கிறீங்க, அதாவது உலகத்தோட முடிஞ்சிடும், இது என்ன பிரச்சனை, உலகத்தோட சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல உலகத்தையும் பாதிக்கும், உன்னை மறுமையும் பாதிக்கும் என்று சொன்னா, நாங்களும் ஹக்கால உறுதியாக இருந்தவர்கள் தான், குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுறது, அப்படி எங்க உண்மையை சொன்னாலும் பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, வெளியே அனுப்பிடுறாங்க. அதனாலதான் இந்த ரூட் இதுதான் நடக்கும். என்னே தான் மக்கள் நம்புவாங்க, உன்னை நம்ப மாட்டாங்க. நான் பொய் சொல்றேன் பாரு, என்னைய தான் மக்கள் நம்புவாங்க, உன்னை நம்ப மாட்டார்கள். அப்படி என்று எதை ஆதாரமாக சொல்றாங்கடா? வசதியான வாழ்க்கை, நிம்மதி, சூழல், என்னை காப்பாற்றி வச்சுக்கிறாங்க, பதவி தந்திருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய நிலைகள் நம்ம பார்க்கிறோம். சில பொழுதுகளில் சிலருக்கு ஹக்கில் இருக்கிறாங்க, உண்மையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் இது அளவுகோல் பில, இப்படி அளக்கக்கூடாதுன்னு தெரியும். சில பொழுதுகளில் அதை நம்ப ஆரம்பிக்கிறார்கள், சில பொழுதுகளில் அதை நம்ப ஆரம்பிக்கிறார்கள், அதை சரிகாண ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சகோதரரோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்து நல்ல விளக்கமுள்ள சகோதரர்கள். நான் இந்த மாதிரி உதாரணம் சொல்லக்குள்ள நீங்க நினைச்சிடக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது இவரோட என்று, அப்படி எதுவும் இல்லை. இந்த உதாரணங்கள் பேரை சொல்லாம தான் நான் சொல்றது, காரணம் சில உதாரணங்கள். போற நேரத்தில் ஒரு சகோதரர் சொல்றாரு, இந்த அல்லாஹ் தாலா வட்டியை அழிப்பாண்டு அல்லாஹ் தாலா சொல்றானே, எல்லா பேங்க்கும் மாடி மாடியா தானே கட்டிக்கிறான்டார். வட்டியை அழிப்பாண்டா, வட்டி எடுக்கிற எல்லா பேங்கும் அழகா ஏசி போட்டு மாடி மாடியா தான் என்ன செஞ்சுக்கிறான், கட்டிக்கிறான், அழிக்கிற மாதிரி விளங்கலையே. அதுக்கப்புறம் பிரான்ச் திறக்கிறான், அதுக்கப்புறம் முன்னேறான், வளர்ந்துதான் என்ன செய்யறான், போறானே தவிர குறைஞ்ச மாதிரி விளங்கலையே. அப்ப அழிப்பாண்டா எப்படி அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமை. சதக்க தர்மங்களை வளர்ப்பான்னு சொல்ற, தர்மம் கொடுத்தவன் எல்லாரும் திருப்பி திருப்பி கீழே போய் என்ன செய்யறான், கடைசி நிலைமைக்கு போன மாதிரி தானே இருக்குது. இப்படி என்று சொல்லக்கூடியவர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா, சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதுபோல கொள்கையில உறுதி, அறிவு எந்த வகையிலும் அவன்கிட்ட மாற்றம் ஏற்படுத்தி இருக்காது. ஆனால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலம் மாறி இருப்பான். நான் பல இடங்களில் சொல்ற உதாரணம் இந்த கொள்கை உதாரணம். நோயாளிகளாக போய் பிரச்சாரகர்களாக மாறியிருப்பார். நான் நோயாளி என்று சொல்றது, கொள்கை நோயாளிகளாக போய் பிரச்சாரகர்களாக மாறியிருப்பார்கள். எப்படி? கொள்கையில 20 வருஷம் உறுதியாக இருந்திருப்பார்கள். 20 வருஷம் உறுதி என்ன? நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல நினைப்பது காரணம் என்ன தெரியுமா, நீங்க இந்த சப்ஜெக்டை சரியா விளங்கணும். அதாவது அந்த கொள்கையில உறுதி என்றா என்ன, நிறைய பேர் உறுதி என்றா என்ன நினைய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் 20 வருஷம் அப்படியே நிக்கதான் உறுதி என்ற, அப்படி இல்ல. ரெண்டு விஷயம் உறுதி என்றால், ஒன்று அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது, அதுக்கு பேர் உறுதி அல்ல, இன்னும் சோதனை வரல. அந்த பிரச்சனை வந்து நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் அது உறுதி என்று அர்த்தம். திருமண பிரச்சனையே வரல, நான் திருமணத்துல சீதனம் எடுக்க மாட்டேன்னு உறுதியா இருப்பான் 10 வருஷம், ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கல. கல்யாணம் நடக்கிற நாள் எப்படி இருக்கிறான்றதுதான் கொள்கை உறுதி. கல்யாணம் நடக்கிற நாள் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, நான் உறுதியா தான் இருந்தேன், ஆனா இந்த சிச்சுவேஷனை பார்த்தா உம்மாட மனசு என்ன செய்து நோக்குது என்ன, அந்த இடத்துல மாறுறவங்கள பாக்குறேன். அப்ப கொள்கை உறுதியெல்லாம் இருக்கல ஆளுக்கு, சப்ஜெக்ட் வந்தோடனே மாறக்கூடிய நிலை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே மாதிரி யார்கிட்டையும் போகக்கூடாத கட்டடியான்கள் அந்த மாதிரியான ஜின் வைத்தியம் பார்க்கறவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு உறுதியா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அடுத்த வீட்டுல வந்தது, முன்னு வீட்டுல வந்தது, எல்லா வீட்லயும் வந்தது, அவனுக்கு வரல. அவன் 20 வருஷம் உறுதியாக இருந்தான், உறுதி அல்ல சோதனை வரல. திடீர்னு என்ன செஞ்சு தன் மகனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒன்று வந்துடும், யாருக்கு அப்படி நடக்கக்கூடாது, அதான் சோதனை. வந்த நேரத்தில் இறைமை ஏன் அதை போடுறான்னு சொன்னால், நீ அறிவை வச்சு மார்க்கத்தை விளங்கி உறுதியாக இருக்கிறாயா, உன்னை அற்புதங்களும் செல்வாக்கும் வசதிகளும் மாற்றுகிறதா, இதுதான். அந்த நிலை வந்த உடனேயே அப்பயும் உறுதியாக தான் இருப்பார், உயிரே போனாலும் சரி நான் இதை விட்டு மாற மாட்டேன். ஆனால் சைத்தான் நம்பிக்கையோடு இருப்பான், முதலாம் நம்பிக்கை இருக்கிற நம்ம தான், சைத்தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களோட நம்பிக்கையோடு இருப்பான். அதனால 2-3 தடவை 4 தடவை எல்லா இடங்களுக்கு மருந்து இருந்தால பார்த்துட்டு வந்துட்டாங்களா, ஒன்றும் சரி வந்திருக்காது, உயிர் போற நிலைமையில இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தர் வருவார், சைத்தா அனுப்பி வைப்பான், இங்க பாருங்க நீங்க செய்யாட்டி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, நீங்க செய்யாட்டி விட்டுருங்க, உயிர் போனா உங்க பேர்ல தான் வரும் கடைசியில். இப்ப நீங்க வானா வானான்றதுனால கூட்டிட்டு போறாங்க, இல்ல உயிர் போனா உங்களோட பேர்ல வந்து முடியும், முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கொலகாரண்ட பேர் உங்களுக்கு தான். அப்படி என்று சொன்ன உடனே இவர் பாப்பாரு, நம்ம ஏன் தேவையில்லாத வேலை, அதாவது ஆமன் சொல்றது இல்ல, ரிஜெக்ட் பண்றதும் இல்ல, பேசாம இருந்துடுறது, நீங்க தான் பொறுப்பா, எதுவும் செஞ்சுக்கங்க அப்படின்னு விட்டுறது, கொண்டு போகணும் ஆசை உள்ளத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துடும், அல்லா நாடி குணமாகிரும், அல்லா நாடி குணமாகிரும். இவ்வளவு நாள் 20 வருஷம் உறுதியா இருந்தவர் நோயாளியா மாறிடுவார். என்ன நோயாளி? கொள்கை நோயாளியா? யாராவது இப்படி இந்த மருத்துவம் இந்த மாதிரி ஜின் போறதெல்லாம் பிழை என்று சொல்ற இடத்துல இவர் இருந்தாருங்களே, இவர் என்ன சொல்லுவார்னா, அது கொள்கை ரீதியாக பிழைதான், அதுல மாற்றுக்கருத்து இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கலாம், சில நேரங்களில் குணமாகிறது, சில நேரங்களில் குணமாகிறது. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்கன்னு அவர் வாழ்க்கை சம்பவத்தை ஆரம்பிப்பார். ஆரம்பிச்சா எல்லாருக்கும் எப்படி மனசுல இருக்கும், ஓ இவர் வாழ்க்கையில மாத்த நடந்ததா இருக்கு, நம்ம எதுக்கும் இதை அவசரமா பேசக்கூடாது, நிதானமா பேசணும் என்கின்ற சிந்தனைக்கு வருவதற்கு எது காரணம், சரி பிழை என்பதா, இவர வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம் என்பதா? இந்த மாதிரியோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்து அவன் பொழைச்சது ஒரு ஆதாரமாக எடுத்து வைத்து என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், அற்புதங்கள், சில பொழுதுகள்ல அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பதவிகள், அநியாயம் இழைக்கக்கூடிய ஆட்சியுடைய நீடிப்புகள், சில பொழுதுல வசதி, தரம், அந்தஸ்து, இந்த மாதிரியான மனிதன் வசதிகளை வைத்து தீர்மானிக்கக்கூடிய நிலை என்ன செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நாங்கள் மார்க்க ரீதியாக, குர்ஆன் சுன்னா ரீதியாக எப்படி இதை அணுக வேண்டும் என்பதற்கு அல் குர்ஆன் பல இடங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல் குர்ஆன் பல இடங்களில் தெளிவாக பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றன. நாம் இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை அணுகாததுனால, என்னதான் தர்ஜுமா நிறைய வந்து விட்டாலும் சரி, என்னதான் புகாரி முஸ்லீம் திருமிதன்னு மொழிபெயர்ப்பாளர்கள் கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்து போட்டுட்டாலும் சரி, வாங்குறதுல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சமுதாயமாகத்தான் நம்ம இருக்கிறோமே ஒழி, அதை வாசிக்காதனால, அதை புரிந்து கொள்ளாதனால, அதை நாங்கள் அதை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதனால பல நேரங்களில் என்ன செய்கிறோம், நாங்கள் தவறு விடுகிறோம். குர்ஆனையும் சுன்னாவையும் படித்தோம் என்று சொன்னால், உலகத்தில் ஒற்றன் உயர்வதும், உலகத்தில் ஒருவன் தாழ்ந்து போவதும், உலகத்தில் வசதியாகுவதும், உலகத்தில் ஒருவன் வசதி இழந்து போவதும், உலகத்தில் ஒருத்தன் அநியாயம் அநியாயக்காரனாக கருதப்படுவதும், அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவனாக கருதப்படுவதும், அவனுக்கு ஒரு விஷயம் சரி பிழை என்கின்ற இடத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. அவன் ஒரு பார்வையில் நிற்பான். அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர், அந்த இறைவனது அந்த நடவடிக்கை, இந்த உலகத்தில் உள்ள நடவடிக்கைக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? சுன்னத்துல்லா. சுன்னத்துல்லா அப்படி என்று சொன்னால் இறைவனது நிர்வாகம், இறைவனது வழிமுறை. ரசூலுல்லாஹோட சுன்னாவை நம்ம பின்பற்றணும். இறைவனோட சுன்னா பின்பற்ற முடியாது. இறைவனுடைய சுன்னா என்ன? பின்பற்ற முடியாது. சுன்னத்து நபி பின்பற்ற வேண்டும். இறைவனுடைய சுன்னா பின்பற்ற முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? சுன்னத்துல்லா, இறைவனுடைய வழிமுறை. அதில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அதில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தீனுடைய அறிவை பற்றி பிரிக்கிற நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. மக்களில் சிலர் இருக்கிறார்கள், ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அவர்களுக்கு அறிவு இருக்கிறது. எது கூடும், எது கூடாது, எது ஹலால், எது ஹராம், எது வாஜிப், எது சுன்னா, இது பற்றி அறிவு இருக்குது. ஆனா எந்த அறிவு இல்லை அவர்களுக்கு தெரியுமா? ஆலிமும் பில்லா, அல்லாஹ்வை பற்றி அறிவு அவங்கள்ட்ட இல்லை. அல்லாஹ்வை பற்றி அறிவு இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிவு இருக்குது. யாரை பற்றி அறிவு இல்லை? அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லை. அல்லாஹ் என்றவன் யார், அவனது சிஃபத்துக்கள் என்ன, அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டது, அவன் எப்படி இதில் நிர்வகிப்பான், எப்பொழுது உயர்த்துவான், எப்பொழுது தாழ்த்துவான், எப்பொழுது உதவுவான், எப்பொழுது உதவ மாட்டான், எப்படி உதவுவான், இதென்ன? இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் சில மக்கள் இருக்கிறாங்க, இறைவனுடைய சட்டங்கள் பற்றி தெரியும், இறைவனை பற்றி தெரியாது. இன்னொரு சிலர் இருக்கிறார்கள், ஆலிமும் பில்லா, இறைவனை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் இறைவனுடைய ஷரியத் பற்றி அறிவு அவர்களுக்கு இருக்காது. எது ஹலால், எது ஹராம், எது சுன்னா, எது வாஜிப், அது இருக்காது. ரெண்டுமே ஹத்தர், ரெண்டுமே ஆபத்தானது. எப்படி இருக்கணும்? ஆலிமும் பில்லா வா ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அல்லாஹ்வையும் தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். சட்டங்களை படிப்பது மட்டுமல்ல, இறைவன் யார் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நூல் அல் குர்ஆன். அதை நீங்க படிச்சீங்க என்று சொன்னாலே உங்களுக்கு புரிந்து கொள்ளும். சிந்திக்கணும். ஒரு இடத்தை தாண்டி நாங்க அவசரமா வேகமாக போயிடக்கூடாது, சிந்திக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விஷயம் சொல்கிறான். நிறைய விஷயங்கள், அல்லாஹுடைய நிர்வாகம், அநியாயமும் இறைவனின் நிர்வாகமும் என்ற ஒரு தலைப்பு தனியாக நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இறைவன் நிர்வாகத்தை நீங்கள் இந்த சப்ஜெக்டோட புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான். அந்த இயல்பு அடிப்படையில் மனிதன் கேள்வி கேட்பேன். இன்றைக்கு இறை நிராகரிப்பாளர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன? மறுமை எப்போ வரும்? மறுமை, மறுமை என்றீங்களே, மறுமைதான் வரலையே, மறுமைதான் வரலையே அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியை பார்க்கலாம். ஏதாவது நீங்க தான் உண்மை இல்லைங்கன்னா வானத்தை அப்படி உடச்சு கீழே உழவைங்க, வானத்துல இருந்து ஏதாவது இறக்க வைங்கன்னு கேட்பாங்க. கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ஒரு பதில் சொல்கிறான். நாங்கள் என்ன பதறோம்? அதான் அவங்க ஒரு தடவைக்காவது வானம் உடஞ்சு விழுந்துட்டா இவன் ஈமா கொண்டு வந்தானே, அது நடக்குது இல்லையே, இதான் எங்கட பிரச்சனை, எங்க மனசுல வருதா இல்லையா? வருகிறது. அடுத்து என்ன, அவன் எவ்வளவு கேட்கிறான், அது ஏதாவது மறுமை, மறுமை வார மாதிரியாக காட்சி ஏதாவது வராதா? மறுமை அடையாளங்கள்னு நடந்ததா இருக்குது, அது கொஞ்சம் பளிச்சென்று ஒரு அடையாளமா எதுவும் வரலையே, இருக்குதா இல்லையா? எல்லோருடைய உள்ளத்துலயும் அந்த சிந்தனை இருக்குது. குர்ஆன் பதில் சொல்லிடுது. குர்ஆன் என்ன செய்கிறது? இதுக்கு பதில் சொல்லுகிறது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இப்ப ஒருவர் கேட்கிறாரு, உங்க கையில இப்ப ஒரு ஜப்பான் நாணயம் இருந்தா காட்டுங்க அப்படின்றாரு. சவுதி அரேபியாவில் இருக்கிற நேரத்தில் ஜப்பான் நாணயம் நிறைய பேர் இருக்காது. காட்டுங்க என்ற நேரத்தில் உங்க பக்கத்தில் இருக்கேன்னு வைங்க, ஒரு 1000 yen உங்களோட பக்கத்தில் இருக்குதுன்னு வைங்க, வெயிட் பண்ணுவானே எவனாவது? வெயிட் பண்ண மாட்டான். நாங்கள் எப்பயும் வச்சிருப்போம்னு காட்டிடுவோமா இல்லையா? அவசரமாக காட்டிடுவோம். ஏன்? மனிதனால இருந்தா காட்டாமல் இருக்க இயலாது. இருந்தால் காட்டாமல் இருக்க முடியாது. அந்த பொறுமை மனிதனிடத்தில் இல்லை. அல்லாஹு தஆலா அதை சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் எனது கையிலே இருந்திருந்தால் எப்பொழுதோ மறுமை நாள் வந்து முடிந்திருக்கும் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்ல சொல்றான், நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் எனது கையிலே இருந்தா, யார கையில? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்திருந்தா எப்பொழுதும் என்ன செய்திருக்கும், மறுமை நாள் வந்து உலகம் அழிக்கப்பட்டிருக்கும். உங்க கையில இல்லது, நீங்க மனிதன், மனிதன் இயல்போடு அவங்க கிட்ட திருப்பி 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 கேட்டிருந்தா மறுமையினால நீங்க எப்பயோ கொடுத்து முடிச்சிருப்பீங்க, அழிச்சிருப்பீங்க. அதான் மனித இயல்பு. அதெல்லாம் சொல்ல சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், ஆனால் அது இறைவனிடத்திலே இருக்கிறது. அவன் உரிய நேரத்திலே தவிர அதை வெளிப்படுத்த மாட்டான். இந்த அறிவு எங்களிடத்துல இருந்தா, இந்த அறிவு எங்களிடத்துல இருக்கீங்களே, யாராவது சவால் விடுகிற நேரத்திலெல்லாம் எங்களுடைய பதட்டத்துக்கு இந்த குர்ஆன் வசனம் பதில் சொல்லும். குர்ஆன் என்ன சொல்லும்னா, இவ்வளவுதான், இந்த உலக போராட்டம் என்பது உண்மையா பொய்யா என்ற போராட்டமாக இருந்தாலும் அது யக்கீனுக்குரிய போராட்டம் அல்ல, இல்முக்குரிய போராட்டம். யக்கீனுக்குரிய போராட்டம்டா நேரடியாக கண்டுறது, நேரடியாக கண்டாதான் பிரச்சனை முடிஞ்சது, நேரடியாக கண்டால் தான் பிரச்சனை முடிந்தது. இங்க நேரடியாக காண்றதுல பிரச்சனை, இல்மு அடிப்படையில், அறிவு அடிப்படையில் நீ சரியா நான் சரியான போராட்டம் உலக போராட்டம். அதுல கொஞ்சம் தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும். என்ன தேவை? நேரடியாக காணக்கூடாதா என்ற ஒரு தேவை என்ன செய்யும், இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மறுமையில தவிர என்ன செய்யாது, வெளிப்படாது. இந்த உலகத்தில் இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அதை சொல்லுங்க என்றான், நீங்கள் கேட்கக்கூடியது எனது கையில இருந்தால் என்றோ காரியம் முடித்து முடிக்கல் அம்ரு, எப்பொழுதோ காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுங்கள். அப்படின்னா இறைவன் இதில் என்ன செய்தி சொல்றா, இறைவனுடைய சுன்னா கேட்கிறவங்க அவசரப்படுற மாதிரி இறைவன் ஆக்ட் பண்ண மாட்டான், அதுக்கு பதில் என்ன செய்ய மாட்டான், இறைவன் செய்ய மாட்டான் என்ற செய்தியை இறைவன் செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா காஃபிர்கள் அவசரப்படுறது அல்லாஹ்வுக்கு தெரியாதான், அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் தஸ்தஅஜிலூன், எதை அவசரப்படுகிறீர்களோ, எதை அவசரப்பட்டு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மறுமைதான் இது என்று வார நேரத்தில் இறைவன் சொல்லுவான். மறுமை வருமே, எதை நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது என்று சொல்லுவான். ஆனா அவர்களுடைய அவசரத்துக்கு ஏற்ப இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான். இதுதான் சிறந்த நிர்வாகம், இதுதான் சிறந்த நிர்வாகம். ஏன், நீ எனக்கு அவகாசம் தந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு இதுல முடிவெடுத்திருப்பேன் அவனுக்கு சொல்லக்கூடாது பாருங்க. அதனால இறைவன் என்ன செய்வான் சொன்னால் அவகாசம் கொடுப்பான். அப்ப இறைவனுடைய வழிமுறையில் ஒன்று அவகாசம். பாருங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, பிரார்த்தனையை பார்த்து இறைவன் சொல்லுவான், கொஞ்சம் காலம் கடந்தேனும் உனக்கு உதவி செய்வேன். ஏன் இறைவன் டைம் எடுக்கிறான், கொஞ்சம் காலம் கடந்தேனும் உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு இறைவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல பதில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனை பற்றிய அறிவு மிக முக்கியம். இறைவன் என்ன செய்ய, இந்த அறிவு இருந்ததுன்னு சொல்லுவீங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் நம்ம படித்து இந்த அறிவு இருந்தால் நம்ம நிறைய இடங்கள்ல பதறவே மாட்டோம், நிறைய இடங்கள்ல பதறவே மாட்டோம். அல்லாஹு தஆலா காரூனுடைய செய்தியை சொல்லி காட்டுறான், காரூனுடைய செய்தியை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். காரூன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். இங்க கேட்கப்பட்ட கேள்விதான் அது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். இந்த காரூன் விஷயத்துல ஒரு சிலர் தடுமாறினாங்க. ஏன் தடுமாறினாங்க, அவனுக்கு உள்ள மாதிரி நம்மளுக்கு கிடைக்காதான். அல்லாஹு தஆலா சொல்றான், ஈமான் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஏன், அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்பொழுதும் அநியாயக்காரன் உயர்ந்து கொண்டே வருகிறான் சொன்னால் அஸ்ஸுகூத்து அபியன், கிட்டத்துல அவன் விழப்போறான் அர்த்தம். அநியாயக்காரன் உயர்ந்து கொண்டே வருகிறான் என்று சொன்னால் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அவசரமாக அவன் அழிய போகிறான் என்பது அர்த்தம். அதான் அவனுடைய உயர்வுக்கான செய்தி. உயர்வுக்கான செய்தி என்ன, அவன் எப்ப அநியாயம் செய்தவன் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டானோ. ஏனென்றால் இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்பது ஒரு கொஞ்சமான துவாவாக இருக்கும், ஆனா இறைவனுடைய பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் மனம் திருப்தி அடைகிற அளவில் இறைவனுடைய பதில் எப்படி செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுடைய முறைமையை பற்றி நம்ம சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள், கிடங்குவாசிகளுக்கு நடந்த அநியாயம் மனிதனை பொறுத்த வரைக்கும் உடனே தண்டிச்சா தான் காரமா இருக்கும், உடனே தண்டிச்சா தான் காரமா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பிறகு தண்டிச்சா எப்படி இருக்கும், சரி விட்டுருவோம் வருஷமாகிட்டு அப்படின்னு மனிதன் விட்டுருவான். இறைவன் அப்படி இல்லை, இன்றைக்கு நீங்க செய்த அநியாயத்தை அவன் மன்னிக்கவில்லை என்றால் இன்றைக்கு தண்டனை கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் மறுமையுடைய தண்டனை என்ன செய்யும் இருக்கும். அதுல எந்த வித்தியாசமும் மனமாற்றமும் இறைவனுக்கு என்ன செய்வதில்லை, ஏற்பட போவது இல்லை. அதனாலதான் அல்லாஹு தஆலா உலகம் அதாபுல் ஹரீக், அவர்களுக்கு எரிக்கக்கூடிய வேதனை உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்ப நடந்த சம்பவத்துக்கு எப்ப தண்டனை, மறுமையில தண்டனை, எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால, பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால. ஆனா அதே மாதிரி தண்டனை என்ன செய்யும், கிடைக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நம்ம இறைவனை பற்றி படிக்க வேண்டும். இறைவனை பற்றி நம்ம நிறைய தெரிந்து கொண்டோம் என்றால், சமூகத்திலே நடக்கக்கூடிய மாற்றங்களை வைத்து உண்மை பொய் என்பதை நம்ம முடிவெடுக்க மாட்டோம், நீதி அநியாயம் என்பதை நம்ம முடிவெடுக்க மாட்டோம். குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்லுதோ அதை வச்சு தான் முடிவெடுப்போம். பதறவர்களெல்லாம் பதறிக்கின்றிருப்பாங்க, அதற்காக வேண்டி பின்னால போறவங்கெல்லாம் போய்கின்றிருப்பாங்க, அவசரப்படுறவங்கெல்லாம் அவசரப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனா உனது குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு என்ன செய்யும், ஒன்னே ஒரு இடத்துல நிறுத்திடும், இவ்வளவுதான், இதுக்காக நீ போகாத. இதனுடைய நிலைமை என்ன, வேறு என்கின்ற அறிவை உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யும், சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே, அதாவது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் இஸ்ராவிலே 18வது வசனம், அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை பற்றி சொல்றான், கூட கொடுக்கிறது குறைய கொடுக்கிறது அந்தஸ்து இவைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் கான யுரீதுல் ஆஜிலா, யார் அவசரத்தை விரும்புகிறாரோ, அவசரம்டா உலகம், யார் அவசரமானதை விரும்புகிறாரோ, அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மானஷா லிமன் நுரீத், நாம் யாருக்கெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களுக்கு அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அவைகளை அவசரமாக கொடுத்து கொண்டே இருப்போம், அவைகளை அவசரமாக கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு அநியாயம் இழைக்க இழைக்கக்கூடியவன் வேகமாக முன்னேறாண்டா, இறைவன் முடிக்கிறான்னு அர்த்தம், கணக்கு முடிக்கிறான்னு அர்த்தம், என்ன அர்த்தம், கணக்கு முடித்து கொண்டிருக்கிறான், அநியாயம் இழைச்சிட்டான், அவன் வேகமாக முன்னேறான்னு அர்த்தம் என்ன, அஜல் நாளகு, நாங்கள் அவசரமாக அவனுக்கு என்ன செய்வோம், கொடுத்து கொண்டே இருப்போம், மானஷா, அதாவது நாங்கள் நாடியதையெல்லாம் அவனுக்கு கொடுப்போம். யார் மூமினோ அநியாயம் இழைக்கப்பட்டனோ அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்காம இறைவன் யாருக்கு கொடுப்பானா தெரியுமா, இது இறைவனுடைய சுன்னா, இறைவனுடைய சுன்னா இதுதான். மனிதனுக்கு அந்த நிர்வாகம் ஒரு நாள் செய்ய முடியாது, மனிதனுக்கு ஒரு நாள் அந்த நிர்வாகம் செய்ய முடியாது. யார் அநியாயம் செஞ்சானோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருந்த இறைவன் அநியாயம் செய்த நாளிலிருந்து வேகமாக கொடுப்பான், எல்லாம் வந்து சேரும், எல்லாம் வந்து என்ன செய்யும், சேர்ந்து கொண்டே இருக்கும். அவன் எப்படி நினைப்பான்னு சொன்னா, அதுல வந்து மூழ்கி, நான் வந்து பாத்தில இருந்திருந்தேன்னா, நான் செஞ்சது அநியாயமாக இருந்தேன்னா, இந்த நிலைமைக்கு நான் வந்திருப்பேனா என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் அவன் என்ன செய்வான், சந்தோஷப்படுவான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இது. அப்ப நாம அதை பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்தோம்னா எப்படி இருக்கும், அதை பார்த்து விட்டு முடிவெடுத்தோம்னா எப்படி இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லவ்லா யகூன நாஸ் உம்மத்தன் வாஹிதா, இந்த மனித சமுதாயம் முழுமையாக ஒரே சமுதாயமாக ஆகிவிடும் என்று மட்டும் இல்லை என்றால், இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நாம் தங்கத்தாலும் வெள்ளியினாலும் மாளிகைகள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்திருப்போம் சொல்லி, யாருக்கு, இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு எல்லாம் முழு வசதியோட தங்கம் வெள்ளி மாளிகைகள் கொடுத்திருப்போம். எப்படி ஆகாது விட்டால், மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடும் என்று இல்லை என்றால், அப்படி என்றால் காபிர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம், காபிர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும், நம்மளுக்கு சொர்க்கத்துல என்ன கிடைக்குது, தங்கம் வெள்ளியால் எல்லாம் கிடைக்குதா இல்லையா, இப்ப இந்த உலகத்துல காபிர்களுக்கு தங்கத்தால வீடு கொடுக்கணுமா இல்லையா, நான் அப்படி கொடுத்துருவேன் அல்லாஹ் சொல்றான், அப்படி கூட நான் கொடுக்க தயார், அப்படி கொடுத்தேன்னா ஒத்தனை முஸ்லீமா இருக்க மாட்டான்றான், ஒருவரும் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். அதைத்தான் சொல்றான், எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், நான் காபிர்களுக்கு தங்கம் வெள்ளியிலான மாளிகைகள் கூரைகள் வாசல்களை அமைத்து கொடுத்திருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நான் அப்படி அமைக்காம தங்கத்தை தங்கமாக இல்லாம வேற மாதிரி கொடுத்து கண்டிக்கிறேன், அப்பதான் இவன் கொஞ்சம் அமைதியா இருப்பான். யாரு, ஈமான் உள்ளவன் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், ஆறுதலாகத்தான் அவனுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுக்கல, இல்லைன்னா நீ இப்ப காண்பதை விட இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கணும், நீ இப்ப காண்றாய் ஒரு பதவி, அதை விட நிறைய நான் கொடுத்திருக்க வேண்டும், நீ நீக்க மாட்டாய், அதனால நான் அப்படி கொடுக்கவில்லை. இறைவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர் பாருங்கள், மன்கான யுரீதுல் ஆஜில அஜல்னா லஹு ஃபீஹா மானஷா, அவருக்கு நாம் இந்த உலகத்திலே நாம் விரும்பியதை கொடுப்போம், லிமன் நுரீத், நாம் விரும்புகின்றவர்களுக்கு. பின்னர் முடிவு என்ன தெரியுமா, சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மஸ்மூமம் மத்ஹூரா, பின்னர் அவருக்கு முடிவாக நரகத்தில் இழிவடைந்தவராக சிறுமைப்பட்டவராக அவர் நுழைவார், அதை தவிர வேற ஏதோ அவருக்கு இறுதி கூலியாக கிடைக்காது. இப்ப பாருங்க, அவருக்கு எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கொடுத்துரும், அதனாலதான் மறுமையில இறைவன் அவர்களை பார்த்து எப்படி பேசுவான், உங்களது நல்லது எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள், உங்களது நல்லது எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே நீங்கள் முடித்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இதை நம்ம புரிஞ்சோம்னு சொன்னால், இதை சிந்தனையில எடுத்தோம்னா, ஒருவருக்கு வேகமா முன்னேறிட்டு போறான்னு வைக்க, அதுக்காக வேண்டி வேகமா முன்னேற எல்லாரும் அநியாயக்காரன் அர்த்தம் அல்ல. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், அநியாயம் செய்த ஒருவர் வேகமாக முன்னேறுகிறார் என்று சொன்னால் நம்ம அந்த அநியாயத்தை அது சார்பாக எடுத்துடக்கூடாது. அநியாயத்துக்கு சார்பாக இறைவன் உதவுகிறான்னு எடுத்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் அராதல் ஆகிரத், யார் மறுமையை விரும்புகிறாரோ, மறுமையை யார் விரும்பி அதற்கான முயற்சியை முஃமினான நிலையில் எடுக்கிறாரோ, மற்றதெல்லாம் விட்டார், அது சிந்தனை இல்லை, மறுமையை நம்புறாரு, மறுமையை நம்பி மறுமையை விரும்பி அவருக்கான முயற்சியை முஃமினான நிலையில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த கணக்கு வழக்கம் அவர் பார்க்கல, அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். மஷ்கூரா, அவர்களது முயற்சி நன்றி பாராட்டத்தக்க முயற்சி, நன்றி பாராட்டுவேன். இறைவனை பத்தி வரக்கூடிய ஒரு வசனம் ஷாக்கிர், இறைவனுடைய பேரில் ஒன்று என்ன ஷாக்கிர், ஷாக்கிரண்டா என்ன நன்றி கூடக்கூடிய அர்த்தம். அப்படின்னா இறைவன் எங்கட முயற்சிக்கு நன்றி கூறுவான், உங்களோட முயற்சிக்கு நன்றி, உங்களோட முயற்சிக்கு பாராட்டு. அவர்களது முயற்சி பாராட்டத்தக்க முயற்சியாக இருக்கும் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா, பாருங்க இந்த வசனத்தை, ஆனால் இவர்களுக்காயினும், யாருக்கு, காபிர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, பாவிகளுக்காயினும், மறுமே விரும்பி வாழ்றாங்களே அவர்களுக்காயினும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம், நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். பாருங்க, இவர்களுக்கும் கொடுப்போம் அவர்களுக்கும் கொடுப்போம். வமா கான அதா உரப்பிக்க மஹதூரா, இறைவனது கொடைகள் இந்த உலகத்தில் எவருக்கும் தடைப்பட மாட்டாது. இறைவனது கொடைகள் அதா எவருக்கு என்ன செய்யாது, தடைப்பட மாட்டாது. இறைவன் ரெண்டு பேருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பான், இவர்களுக்கும் கொடுப்பான் அவர்களுக்கும் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு சுருக்கினாலும் அவர்களுக்கு என்ன செய்வான், இறைவன் கொடுப்பான் என்பது மற்ற வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், உந்துர், எனவே அவதானித்துக் கொள்ளுங்கள், பாருங்கள், கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், எப்படி ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம், நிறைய கொடுத்திருக்கிறோம், எப்படி கூட கொடுத்திருக்கிறோம் என்று பாருங்கள். வலல் ஆஹிரத்து அக்பர் தரஜாத்தி வ அக்பரு தஃதீலா, ஆனால் மறுமை இருக்கிறது, அந்த மறுமைதான் தரஜாக்களால் உயர்ந்ததும் சிறப்புகளால் பெரியதும் மறுமை நாளுடையதுதான். இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருசாராருக்கு நாம் கொடுத்து கொண்டு இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த வசனம் எனது குறுகிய நேரத்தால் நான் கொஞ்சம் வேகமாக போறேன், நீங்க கொஞ்சம் நின்று இந்த சூரத்துல் இஸ்ரால 18 ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சூழ உள்ள எல்லாரையும் யோசிங்க, உங்களையும் சேர்த்து யோசியுங்கள், யோசித்து பாருங்கள். இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் விடை தேடிய நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லும். இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, நிறைய வசனங்கள் உங்கள் விடை தேடிய இடத்துக்கு பதில் சொல்லும். ஒரு நாளும் நம்ம நினைத்து விடக்கூடாது, இந்த உலகத்தில் ஒரு அநியாயக்காரன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக இருக்க போறான் அர்த்தம் அல்ல, அவனது வசதி அதற்கு அர்த்தம் அல்ல. இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில், நபிமார்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய உதாரணம் சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அண்மித்த உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில சொல்றதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நபி பட்டம் கிடைச்சது, ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு, ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நபி பட்டம் கிடைச்சது ரசூலுங்களுக்கு, நபி பட்டம் கிடைக்கல, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி தான் என்ன செய்யுது, நபி பட்டம் கிடைச்சது. நிறைய பேர் 10 ஹிஜ்ரி என்றுவாங்க, ஏதாவது ஹிஜ்ரி முக்கியமா போறீங்க, நம்ம தாரத்துல தான் பதில் இருக்க நினைச்சிருது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற வருடம் ஒரு சம்பவம் நடக்குது, என்ன சம்பவம், யானைப்படை அளிக்கப்படுகிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு, அவர் நபிப்பட்டம் கிடைச்ச ஆண்டும் 40 அப்படின்னா யானை ஆண்டு 40 தான் ரசூலுல்லாஹி நபிப்பட்டம் கிடைக்குது. இதுல மிக முக்கியம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த வருடம் மக்கால அற்புதம் நடக்குது, மக்கால அற்புதம் நடக்குது. ஒரு சிலரை தவிர மூமின்களாக அங்க வேறு யாரும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் இல்லை, மக்கால அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம், 360 சிலைகள் கொண்ட காபத்துல்லா பாதுகாக்கப்படுகிறது, 360 சிலைகள் கொண்ட காபத்துல்லா பாதுகாக்கப்படுகிறது. அத்தனை அதாவது இன்னும் சொல்ல போனால் ஏகத்துவம் இருக்க வேண்டிய இடம், அல்லாஹுடைய புனித பள்ளி வாயில்கள் எல்லாம் உயர்ந்த இடம், அதுல 360 சிலை வைத்திருப்பது அநியாயத்திலும் பெரிய அநியாயம். அப்படித்தானே, இன்ன ஷிர்கல் அதுல்முன் அதீம், அநியாயம் என்பது, அதாவது ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி இருக்க அநியாயத்திலும் பெரிய அநியாயம் எது, ஏகத்துவத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கௌபால 360 சிலையை கொண்டு வந்து வச்சு ஹுபல் என்று பெரும் சிலையை வைத்து நபிமார்களுக்கு சிலை அமைத்து இறைவனுடைய மார்க்கத்தை சிதைத்த ஒரு சமுதாயம் அப்படின்னா என்ன? மிகப்பெரிய அநியாயம். ஆனா அல்லாஹு தாலா யானை படைகளெல்லாம் அழிச்சு துவம்சம் செய்து வைக்கோல் போர்கள் மாதிரி ஆக்கி, மெல்லப்பட்ட வைக்கோல் அந்த அதாவது எச்சங்கள் போன்று ஆக்கி யானை படை, யாருடைய முயற்சியும் அங்கே இருக்கல, காபத்துல்லா காப்பாத்திடுறா. அங்க எத்தனை இருக்குது? 360 சிலை இருக்குது. இப்ப அந்த மக்களுக்கு 360 சிலைகள் மீது உறுதி கூடுமா குறையுமா? கூடும், சந்தேகமே இல்லை. எந்த அளவு கூடும் என்றா இந்த சிலைகளாலதான், அல்லாதான் உதவுவான். ஆனா எதுல நம்பிக்கை போகும்? இந்த சிலைகளாலதான் நம்ம காப்பாற்றப்பட்டோம் என்று இன்னும் அந்த 360 சிலைகள் மீது நம்பிக்கை வளரும். ரப்புல் ஆலமீன் அதை வளர்வதற்காகத்தான் செய்தான். எதுக்காக செஞ்சா? இருக்கிற எல்லா நம்பிக்கையை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அப்பதான் மக்கா வெற்றியில எல்லோரும் என்ன செய்வாங்க, கோடி லட்சம் லட்சமாக இஸ்லாத்துக்குள்ள வருவார்கள். அப்பொழுதுதான் ஏன் இந்த காபத்துல்லால எவனும் கை வைக்க முடியாது என்ற நம்பிக்கை அவங்களுக்கு வளரணும். இந்த காபத்துல்லாவில் இறைவனை தவிர வேறு யாரும் கை வைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை வளரணும். யானை படைதான் அன்றைக்குள்ள உச்சகட்ட பலம். அந்த பலமிக்கவர்கள் வந்தாலும் சரி, ஒருவர் போராடுவதற்கு முன்னால நிக்காது விட்டாலும் சரி, இறைவன் என்ன செஞ்சிருவான், காபத்துல்லாக காப்பாற்றும். அதனாலதான் மக்கள் ஒரு சமுதாயம் ஒதுங்கியே நின்றது. ஏன்? இவர் நபியாக இருந்தா காபத்துல்லாக்குள்ள நுழைவார், எது நடக்காது அப்படின்னு சொன்னாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல இடங்கள்ல உணர்த்தினாங்க, ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல் என்றாங்க. ஹுதைபியா நேரத்துல ஒட்டகம் நின்று ரசூலுல்லாஹோட ஒட்டகம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யானை படையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தை தடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யானையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தை தடுத்து விட்டான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரத்தில் மக்கள் எல்லாம் இப்போ பெரிய அழி வரும் போல என்கின்ற இருந்த மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் நுழைறாங்க, 360 சிலைகளை உடைத்தார்கள். வக்குல் ஜா அல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்று சொல்லி உடைத்தார்கள். அங்கேயே மரண தண்டனை கொஞ்சம் பேருக்கு கொடுத்தார்கள். எந்த பறவை என்ன செய்யல, வரல. அதுதான் வரைத்தன்னாச யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீ பார்த்தால் ஒரு சம்பவத்துக்கு இறைவன் வெற்றி, மக்கா வெற்றி நடக்குது ஹிஜ்ரி 8 ஆண்டு. ஆனா அதுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒரு பெரும் ஏற்பாடு எங்க செய்யறான், 50 வருடங்களுக்கு முன்னால, 50 லட்சம் வருடங்களுக்கு முன்னால இறைவன் பெரிய ஒரு ஏற்பாடு என்ன செய்கிறான் ஆனா அங்குள்ளவன் என்ன நினைப்பான் தெரியுமா, அநியாயத்துக்கு இறைவன் உதவி செய்யணும்னு, ஓ இந்த சிலையெல்லாம் சரிதான், இது ஹக்கு தான் அப்படின்னு நினைப்பானே தவிர, அது எதிர்காலத்துக்கான ஒரு உதவி என்றோ ஒரு ஹக்குக்கான ஒரு உதவி என்றோ யாரும் நினைக்க போறதில்லை. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் இதாஜா அனசூருல்லா. இரண்டுமே இரண்டு சிறிய சூறாக்கள், இது மக்கா அது மதீனா, இது மக்கா அது மதீனா, இரண்டும் சிறிய சூறாக்கள். இதுவும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் என்ன செய்கிறது இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி இது சொன்னார்களே, தர்காக்கள் காப்பாற்றப்பட்டுச்சு, அது காப்பாற்றப்பட்டுச்சு நினைக்கக்கூடியவங்க தர்காவை விடு, 360 சிலை காப்பாற்றப்பட்டுச்சு. எங்க கொண்டு சிலையை வச்சிருந்தான் பள்ளிக்குள்ள, நீ தர்காவை காப்பாற்றப்பட்டு சிலையே அல்லாஹ் காப்பாத்தினா, இதான் ஆதாரமாக எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், இது அவர்கள் பேச்சாக எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும், முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சில உதாரணங்களை சொல்கிறேன். அநியாயக்காரருடைய வெற்றி உலகத்துல, அதாவது தவறில் இருக்கக்கூடிய வெற்றி ஒரு ஆதாரம் அல்ல. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்மைக்கு எதிரான ஆதாரம் அல்ல. அதான் சுருக்கம். இறைவன் அதுக்காக உதவி செய்வது தற்காலிகம், அதுக்கு இறைவன் காரணம் வைத்திருக்கிறான். நம்ம அறிவுடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, குடலை கொண்டு ஒட்டக குடலை கொண்டு போட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம அலைக்க பி அபி ஜஹல் உத்பா ஷைபா. இவங்க பேரெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் யாருக்கு எதிராக துஆ கேட்டாங்க, மிக முக்கியமான அநியாயக்காரர்களுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். இப்ப என்ன நடக்கணும், அவர்கள் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு துஆவுடைய பவர்ல உடனே உழுந்திருக்கணும். அப்படி விளாட்டி பரவல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா உயர்ந்திருக்கணும். உயர்ந்து மக்கால மேல் இது வந்து அபூஜஹலை மன்னித்து விடுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா மாறி நடக்குது, துவா கேட்ட பின்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹல் ஊற விட்டே வரன்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துவா கேட்ட பின்னால் உயரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக பார்வையில் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் இது ஒரு 3-4 வருஷத்துல நடந்திருக்கலாம். இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்கு பின்னால உதவி கிடைச்சா பரவாயில்ல, உதவி கிடைக்கல மக்கா அவுட் அவுட். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க அறிவில் நபியர்கள் அதை பேச இயலாது, வேறொருவராக இருந்து மார்க்க அறிவில் வைங்களேன் முடிஞ்சு, அல்லாவோட உதவி நம்மளுக்கு இல்லை குலைக்குது. முதலா நம்ம திருந்தணும், அதுக்கு பிறகுதான் இதுல இறங்கணும்னு எல்லாத்தையும் விட்டு தலைகீழா மாறிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமத்தோட திரையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்கல்ல, எனக்கு தெரியும் அன்னைக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பூமி என்பது, நீ அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பூமி என்பது எனக்கு தெரியும். உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் வெளியேற்றி இருக்க மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாகத்தான் போனாங்களோ இல்லையா, நான் ஒரு துஆ கேட்டேனே அது கபூலாகலேன்னு நினைக்கல. காரணம், லியன் சூரக்கல்லாஹு நஸ்ரன் அசீசா, லியன் சூரக்கல்லாஹு நஸ்ரன் அசீ, நீங்க அது கேட்டது உதவி, அல்லாஹ் செய்ய போறது கண்ணியமான உதவி, அல்லாஹ் செய்ய போவது கண்ணியமான உதவி. இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுற உங்களுக்கு தெளிவான வெற்றியை நான் தந்தோம். ஏன் தெரியுமா? லியன் சூரக்கல்லாஹு நஸ்ரன் அசீசா, உங்களுக்கு கண்ணியமான ஒரு உதவியை செய்வதற்காக. ஒன்று, ரசூலா மக்கால போய் சேர்றாங்க. மக்கால போய் சேர்ந்த பின்னால பத்ர் யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போய் சேர்ந்த பின்னால பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த பத்ர் யுத்தத்தில் அவர்களா வராங்க, எங்க வராங்க, மதீனாவுக்கு அவர்களாக வருகிறார்கள். அவர்களா வார நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டம் போடுறாங்க. இங்க அபூஜஹல், இங்க அபூஜஹல், இங்க உத்பா, இங்க ஷைபா, ரசூல் ஸல்லல்லாஹு வட்டம் போட்டார்களே பெரும் பெரும் தலைவர்களுக்கு, இந்த இடத்துல மரணிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அநியாயம் இலை அழித்தவன் அழிந்து போகணும் அப்படின்னு கேட்போம். இறைவன் அழிஞ்சு போறதால மட்டும் உனக்கு சந்தோஷம் ஏற்படாது, நீ கண்ணியமானவனா இருக்கணும். அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், நீ மேல இருக்கணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறான். அதனால இறைவன் லேட் ஆக்குறான். அதற்கு உள்ள என்ன நடந்துருது தெரியுமா? அநியாயத்திற்காக ஒருவனை எதிர்த்திருந்தால் அநியாயம் எப்பொழுது அநியாயம் தான், அநியாயக்காரன் மாறாத வரைக்கும் சேரக்கூடாது. நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கடா, இதான் மிக முக்கியம், அநியாயம் விளைச்சிக்கிறான்னு விளங்குது. அவன் ரெண்டு வருஷத்துல வந்து இவனை சமாளிச்சு 5 லட்சம் பொடி அப்படி சொன்ன, நான் உங்களை இப்படி நினைக்கவே இல்லை, நீங்க அவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் என்னையோட நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு அப்படி இப்படி சமாளிச்சு ஏற்கனவே இறைவன் 1 வருஷம் பதுவா செஞ்சிருப்பான் அவனுக்கு எதிராக. ஆனா இவன் சேர்ந்துருவான், விளங்கிட்டா, இவன் சேர்ந்துருவான். இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தர்கனு இலல் லதீன பலமு, அநியாயம் இழைத்தவர்களோடு போய் சார்ந்து நடக்க வேண்டாம், உங்களுக்கு சேர்ந்து அதாபு வரும், உங்களுக்கு சேர்ந்து என்ன செய்ய அதாபு வரும். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு மன்னிக்கிறீங்களா, மன்னிச்சு விட்டுருங்க, முடிஞ்சது. ஆனா அவன் அநியாயத்தில் இருக்கும் வரைக்கும், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான்னு தெரியும் வரைக்கும் நம்ம சேர்ந்தமெண்டா, நீ ரெண்டு பேருமே என்னது அநியாயக்காரர்கள், ரெண்டு பேருக்கு சேர்ந்து என்ன செய்யும் அதாவது வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா வலா தர்கனு இலல் லதீன பலமு, அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு வரும், நீங்க அவங்கள போய் சார்ந்து ருக்கூன் செய்தீர்களா, சார்ந்து நடந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா டெஸ்ட் பண்றா, உங்களிடத்திலே மஹப்பத் இருக்கணும். நிறைய நேரத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவன் சில பொழுதுகளில் அநியாயக்காரனாகவும் இருப்பது. அநியாயம் இழைச்சிக்கிறானே, அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருக்கிறானே, அவன் 4 பேருக்கு அநியாயம் செஞ்சுட்டு அல்லாட்டம் மன்னிப்பை தேடிக்கின்றிருப்பான், அல்லாஹ் என்னை அவசரமாக தண்டிச்சிடாத, இவன் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டு அநியாயம் இழைக்கப்பட்டவன். அதனால் அல்லாஹு தாலா நீ உனக்கு எதை எதிர்பார்க்கிறாயோ அதைத்தான் அநியாயக்காரனுக்கு இறைவன் என்ன செய்யறான், செய்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹு தாலா கண்ணியமான ஒரு உதவி செய்கிறான். அந்த உதவி அல்லாஹு தாலா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அடுத்த நாள் நம்ம பார்த்தோம், ரசூலா எந்த இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்தை விட்டவர்கள் ஒரு சாணேனும் என்ன செய்யலை, பிசகி இருக்கவில்லை, அந்த இடத்துல அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்துல இருந்து, ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து நபிகளாருடைய கையால் அவர்களுக்கு எங்கேயோ ஒரு அழிவு கிடைக்காம அல்லாஹு தஆலா உதவி செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறுதியான உதாரணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்பட்ட நேரத்தில் கூட என்ன துவா கேட்டிருப்பாங்க, குடும்பத்தோட சேரணும் தானே, நிச்சயமாக ஹதீஸ்ல வரல குர்ஆன்ல வரல, ஆனா என்ன சேர்வு இருக்கும் நபியின் அடிப்படையில், குடும்பத்தோட ஒரு சேரணும். ஆனா அவர் குடும்பத்தோட சேர்ந்தாரா, அடிமையா விற்கப்பட்டாரா, அடிமையாக விற்கப்பட்டாரு, வளர்ப்பு மகனா எடுத்துக்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன துவா கேட்டிருப்பாரு, எப்படியா குடும்பத்தோட சேரணும், அதுக்கு பிறகு சிறைச்சாலை. ஆனா அவருடைய பார்வையில என்ன இருந்தது, அவர் வந்து தனது விஷயத்துல கிளியரா இருந்தார், அவ்வளவுதான். நான் எதுல இருக்கு, சிறைச்சாலைக்கு போனாலும் மார்க்கம் தான், சிறைச்சாலைக்கு போனாலும் மார்க்கத்தை சொல்றதுல அவர் உறுதியாக இருந்தாரே ஒழிய, இறைவன் எனக்கு எப்படி உதவி செய்ய போறான் என்பதை பற்றி அவர் என்ன செய்யல, எந்த விதமான அதாவது அலட்சியமும் கொள்ளல. ஆனால் அல்லாஹு தஆலா சகோதரர்களோட சேர்க்க வைக்கணும் அவர் துவா கேட்டிருக்கணும். ஆனால் இறைவன் சேர்க்க நினைச்சது கிணத்துல அல்ல, அடிமையாக அல்ல, சிறைச்சாலையில் அல்ல, அமைச்சராக. நீ அமைச்சராக இருக்கணும், அவர்கள் உன்னிட்ட வரணும். அதான் லியன் சூரக்கல்லாஹு நஸ்ரன் அசீசா, கண்ணியமான உதவி. கண்ணியமான உதவி என்பதுதான் அல்லாஹு தஆலா சொல்றோம், மூமின்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், இதோ வந்து கொண்டிருக்கிறது, நீங்க தகுதி இல்லை என்பது அல்ல, சில பொழுது அது தூரமாக இருந்து கொண்டே இருக்கும், கண்ணியமான உதவியாக அது மாறுவதற்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அமைச்சராக அவர்களை சந்தித்த நேரம் இயல்பிலே அவர்கள் மனத்தோல்வி அடைந்திருப்பார்களா இல்லையா? மனத்தோல்வி அடைந்திருப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர், நம்ம என்ன யோசிக்கணும் என்றால், இந்த உலகத்தில் ஒருவர் உயரலாம், ஒருவர் தாழ்ந்து விடலாம், ஒருவர் மேல் இந்த உலக ரீதியான சொல்றேன் கண்ணியம் அடையலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் உண்மையையும் பொய்யையும் அளப்பதற்கு, நீதியையும் அநீதியையும் அளப்பதற்கு இது ஒரு அளவுகோல் கிடையாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான வார்த்தை, இன்னல்லாஹ லா யன்சுரு தௌலத்தல் காஃபிரா, இன்னல்லாஹ லா யன்சுரு தௌலத்தல் ஆதில உலவுக்கான காஃபிரா. அல்லாஹு தாலா அநியாயம் இழைக்கக்கூடிய, அதை நீதியாக நடக்கக்கூடிய நாட்டுக்கல்லா உதவி செய்வான், நீதியாக நடக்கக்கூடிய நாட்டுக்கல்லா உதவி செய்வான், அது காஃபிரான நாடாக இருந்தாலும் சரி. இன்னல்லாஹ லா யுதீஹு பித்தௌலத்தில், அதாவது பித்தௌலத்து தாலிமா, அல்லாஹு தாலா அநியாயம் இழைக்கக்கூடிய ஆட்சி அல்லாஹு தாலா அழிச்சிருவான், வலவுக்கானத் முஸ்லீமா, அது முஸ்லீமான ஆட்சியாக இருந்தாலும் சரி. நீதிதான் அங்க மிக முக்கியம், நீதிதான் அந்த இடத்துல மிக முக்கியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால இந்த உலகத்தில் அளவுகோலை நம்ம எப்படி வச்சிடணும்னு சொன்னா, உயர்வு தாழ்வு பொருளாதாரம் அற்புதங்கள் இதுகள்ல, இதுவல்ல எங்களுக்கு என்ன செய்யணும் விரிக்கணும், எங்களை கண்முன்னால இருக்க வேண்டியது எது சரி எது பிழை, எது உண்மை எது பொய். உலகத்தில் அநியாயக்கார அநியாயம் இழைத்தவன் உயரலாம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் தாழலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. இறைவன் எதற்கோ ஒரு திட்டம் வைக்கிறான், அவர்கள் அறியாத வண்ணம் நாம் படிப்படியாக பிடிப்பேன் இறைவன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் எமது நம்பிக்கை இறைவன் மீது இருக்க வேண்டும், இறைவனுடைய சுண்ணாக்கள் மீது இருக்க வேண்டும், இறைவனுடைய வழிமுறைகள் மீது இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம அசையவே கூடாது. சில பொழுதுல கடைசி நிமிடத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், அசைவு வரும், கடைசி நிமிடத்தில் அசைவு வரும். அசைந்தோம் என்று சொன்னால், மாறினோம் என்றால், காலங்காலமாக போராடிய எங்கள் கையால் இறைவன் வெற்றியை வைக்க மாட்டான். எங்கேயோ ஒரு மூளையிலிருந்து உறுதியாக நின்றவருடைய கையால் எல்லாம் வெற்றியை என்ன செய்வான், வைத்திருவான். கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம நேர்மையாக இருந்தோம் என்றால் எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் இறைவனது உதவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மாற்றம் வரக்கூடாது. நேர்மை, இறைவன் சார்பாக நடத்தல், இஹ்லாசாக நடத்தலுக்கு தான் இந்த உலகத்திலே வெற்றி. தற்காலிகமான தோல்விகளை நாங்கள் அடைந்தாலும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுருக்கமாக நான் சொல்ல நினைத்த செய்தியை உங்களுக்கு எத்தி வைத்ததாகவும், நீங்கள் அதை புரிந்து கொண்டதாகவும், இந்த உலக வாழ்க்கையில் அதை சரியான முறையில் எடுத்து நடந்து அதை அளவுகோலாக வைக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. அறிவிப்புகள்.